بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد கண்ணியமான மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமக்கு அதிகமான நிஅமத்துகளையும் அருட்கொடைகளையும் வெகுமதிகளையும் தந்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது, وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் வெகுமதிகளை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்றால் அவைகளை எண்ணி முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். காலிலிருந்து தலை வரைக்கும் உடல் ரீதியான அத்துணை நியமத்துக்களையும் அல்லாஹ் அருட்கொடைகளையும் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த நியமத்துக்கள் அருட்கொடைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்களா, அதை முறை தவறி பயன்படுத்தினீர்களா என்பதாக நாளை மறுமையில் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். இதை குறிப்பிடும் பொழுது, சும்மல துஷ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நீங்கள் அனுபவித்த அத்துணை நியமத்துக்களையும் உங்களிடம் விசாரிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கள், அருட்கொடைகள், வெகுமதிகள் எண்ணிலடங்காதது. இவைகளை சொல்லி முடிக்க முடியாது. அத்துணை நியமத்துக்களிலும் ஒரு சில நியமத்துக்களை இந்த இடத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் இந்த நாட்டில், இந்த ஐரோப்பியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளில் ஒன்றுதான் மசிதுகள். இந்த பள்ளி வாயல்கள் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய இடம். இந்த இடத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வசதி வாய்ப்பு நிறைந்த இடமாக அல்லாஹ்வாக்கி தந்திருக்கின்றான். இன்று மனிதர்களை பார்க்கின்றோம், இந்த மசிதுகளுடன் தொடர்புடையவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், மசிதை விரும்பக்கூடியவர்கள், மசிதுக்காக வேண்டி கால நேரம் கொடுப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம், அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம் அவனுடைய மாளிகை மஸ்ஜிதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இடம் கடை தெருவாக, பஜாராக இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், மன் அலிஃபல் மஸ்ஜித் அலிஃபஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய மாளிகையை விரும்புகிறார்களோ, அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி நான் என்ன செய்ய வேண்டும், அதுக்காக வேண்டி நான் என்ன பாடுபட வேண்டும், எனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்கள், அருள்கள், அருட்கொடைகளை வைத்து நான் இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி என்ன கஷ்டப்பட வேண்டும் என்பதாக அவர்கள் விரும்பி நினைத்து மஸ்ஜிதை நேசிக்கிறார்கள், அதுக்கு உதவி உபகாரம் புரிகின்றார்கள். அல்லாஹ் இவர்களை விரும்புகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், இன்ன புயூதி ஃபில் அர்ல், என்னுடைய வீடு இந்த பூமியில் இருக்கும் என்றால் அதுதான் மஸ்ஜிதுகள். என்னுடைய விருந்தாளிகள் யார் என்றால், வஸுவாரி உம்மாருஹா, அந்த மஸ்ஜிதை அலங்காரம் செய்பவர்கள் என்னுடைய விருந்தாளிகள் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, ஏன் நாம் மஸ்ஜிதை நேசிக்க வேண்டும், ஏன் நாம் மஸ்ஜிதுக்காக வேண்டி கால நேரம் கொடுக்க வேண்டும், ஏன் பள்ளிக்கு அடிக்கடி நாம் செல்ல வேண்டும், அங்கு ஏன் போய் இபாதத் செய்ய வேண்டும்? அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், ஃபீ புயூதின் அதினல்லாஹ் அன் துர்ஃபா வ யுஸ்கர ஃபீஹா ஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆஸால். அல்லாஹ் காலையிலும் மாலையிலும் அவனுடைய நல்லடியார்கள், நல்ல மக்கள் இந்த மஸ்ஜிதுக்கு வருவார்கள், அவனை திக்ர் செய்வார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள். இதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான், இவைகளை செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இன்னும் இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய பெயருடனே இந்த மஸ்ஜிதுடைய பெயரை அல்லாஹ் இணைத்திருக்கின்றான். ஏன், மஸ்ஜித் பெருமதியானது, அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்தது. இதனால் அல்லாஹ் தன்னுடைய பெயருடன் இந்த மஸ்ஜிதுடைய பெயரை இணைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பவர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மஸ்ஜித் என்பது வேறு, அல்லாஹ் என்பது வேறு. இந்த இடத்தில் அல்லாஹ் தன்னுடைய பெயருடன் இந்த மஸ்ஜித் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா சேர்த்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் முதலாவது நிர்மாணம் நிர்மாண பணி செய்ய கட்டளையிட்டதே மஸ்ஜிதைத்தான். இன்ன அவ்வல பைத்தி வுதி அலின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகம் வஹுதல் லில் ஆலமீன். நமக்கு தெரியும், நாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்றோம், உம்ராவுக்கு சென்றிருக்கின்றோம். அங்கு அந்த ஹரம் ஷரீஃபை காண நம்முடைய இதயங்கள் எவ்வளவு துடிக்கின்றது. இந்த பூமியில் நிர்மாணிக்கப்பட்ட முதல் ஆலயம் இந்த பைத்துல்லா என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் மஸ்ஜிதுக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுவாரோ, மஸ்ஜிதை கட்டுவாரோ, மஸ்ஜிதைக்காக வேண்டி உதவி உபகாரம் செய்வார்களோ, அவர்கள் எந்த திசையில் இருந்தாலும் அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய அந்த உதவி உபகாரத்தினால் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அவர்களுக்கு கொடுக்கின்றான். கண்ணியமானவர்களே, சொர்க்கத்தில் நுழைவதற்கு பல வழிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். பல வழிகளின் மூலமாக நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம், அந்த சொர்க்கத்துக்கு செல்லலாம், நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த வழிகளில் முதலாவது வழிதான் மஸ்ஜிதை நிர்மாணம் செய்வது, மஸ்ஜிதை நாம் கட்டுவது, மஸ்ஜிதுக்காக வேண்டி நம்முடைய பணங்கள் செலவழிக்கப்படுவது. இதுதான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிகளில் பிரதானமான வழிகளில் ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். அதில் ஒரு மனிதர் யார் என்றார், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், மஸ்ஜிதுடன் அன்பாக, மஸ்ஜிதுடன் தொடர்புடைய, மஸ்ஜிதை நேசிக்கக்கூடிய மனிதர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, பாருங்கள், ஒரு மனிதர் ஈமான்தாரி, ஒரு மனிதர் முஃமின், அல்லாஹ்வை நம்பியவர், ரசூலை நம்பியவர் என்பதற்கு ஆதாரம் என்ன? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடிக்கடி ஒருவர் மஸ்ஜிதுக்கு வருகிறார், தொழுகைக்கு வருகிறார், திக்ருக்கு வருகிறார், இபாதத்துக்கு வருகிறார், எல்லா கடமைகளையும் செய்வதற்கு வருகிறார், குழந்தைகளை குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி கூட்டி வருகிறார், வந்து உட்கார்ந்து அந்த குர்ஆனை படிக்க உதவி உபகாரம் செய்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், அவர் ஈமான்தாரி என்பதாக நீங்கள் சாட்சி சொல்லுங்கள், சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த காலத்தில் ஐன நஹ்னுல் ஆன், ஐன ஹாதிஹில் உம்மா, இந்த காலத்தில் நாங்கள் எங்கே இருக்கின்றோம், நம்முடைய இந்த உம்மா, இந்த சமுதாயம் எங்கே இருக்கின்றார்கள், அவருடைய பணங்கள் எங்கு செலவழிக்கப்படுகிறது, அவருடைய பணங்களை சம்பாதிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காரூனுக்கு அல்லாஹ் உலகத்தில் சொத்து செல்வங்களை கொடுத்தான். அந்த சொத்து செல்வங்கள் கொடுக்கப்பட்ட அந்த காரூனுக்கே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து உபதேசம் செய்தான். என்ன உபதேசம் செய்தான்? உனக்கு கொடுக்கப்பட்ட சொத்திலிருந்து மறுமையுடைய வீட்டை நீ தேடிக்கொள். அவன் ஈமான் கொள்ளவில்லை, காஃபிராக இருந்தாலும், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு உபதேசம் செய்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நமக்கு நிறைய செல்வங்களை தந்திருக்கின்றான், சொத்துக்களை தந்திருக்கின்றான். இவைகளை நல்ல வழியில் நாம் நம்முடைய பணங்களிலிருந்து ஒரு பகுதியை செலவழிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், இன்று எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை பாவத்துக்கு செலவழிக்கிறார்கள், பாவத்துக்கு செலவழிக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதரும் இன்றைய காலத்தில் Facebook யூஸ் பண்ணுகிறார்கள், இன்டர்நெட் யூஸ் பண்ணுகிறார்கள், வாட்ஸ்அப் வைபர் யூஸ் பண்ணுகிறார்கள். நலவு எவ்வளவு இருக்கின்றதோ அதை விட அதிகமான கெடுதிகளை இதில் பார்க்க முடியும். கண்ணியமானவர்களே, பாருங்கள், அவருடைய Facebookல் 5000 நண்பர்கள் இருப்பார்கள் உதாரணமாக, அல்லது 500 நண்பர்கள் இருப்பார்கள், அல்லது 100 நண்பர்கள் இருப்பார்கள். இது அவர்களுடைய நண்பர்களை அவர்கள் சாய்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஹக்கீகத்தில், யதார்த்தத்தில் அவர்களுடன் பலர் பழகக்கூடியவர்கள் 20 பேர் தான் இருப்பார்கள், வெறும் 20 பேர். ஆனால் அவருக்கு அதே மனிதர் அந்த Facebookஐ யூஸ் பண்ணக்கூடிய அந்த மனிதருக்கு ஒரு நோய் நொம்பலம், கஷ்டம், துன்பம், துயரம் வந்துவிட்டால் அவருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்கள் 2 அல்லது அவருடைய குடும்பங்கள் மாத்திரம்தான். அதே போன்று அவருடைய ஜனாசா உண்டாகிவிட்டால், மௌத்தாகிவிட்டால், அந்த ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவருடைய குடும்பம், இன்னும் நெருங்கிய உறவினர்கள் வருவார்கள். கடைசியை பாருங்கள், கபரில், அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், கபரில் வைத்தால் இந்த Facebook நண்பர்கள் எங்கே, இந்த ஹக்கீகத்தில், யதார்த்தத்தில் இருந்த நண்பர்கள் எங்கே, இந்த கஷ்டத்தில், துன்பத்தில் உதவி செய்தவர்கள் எங்கே, யாரும் இல்லை. ஜனாசாவில் கலந்து கொண்டவர்கள் கூட இருக்க மாட்டார்கள். யார் இருப்பார்கள்? என்ன அமல் செய்தோமோ அந்த சாலிஹான அமல் தான் நம்முடைய கபருக்கு வந்து சேரும் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், உங்களுடைய பணங்கள் செலவழிக்கப்படும் பொழுதோ, பாவத்தை செலவழிக்கப்படும் பொழுதோ, அது உங்களுக்கு டேஸ்டாக இருக்கும். லஜ்ஜத்துல் மஅசியா தந்தஹி வயபகா இஸ்முஹா. நீங்கள் பாவத்துக்கு செலவழிக்கிற பணம் இருக்கின்றதே, இன்று பார்க்கின்றோம் பாவங்களுக்காக வேண்டி எவ்வளவு செலவழிக்கிறார்கள். அதிகமான வாலிபர்களை பாருங்கள், அவருடைய பணங்கள் எங்கு செலவழிக்கப்படுகிறது? நீங்கள் பாவத்துக்கு செலவழிக்கிற பணம் உங்களுக்கு டேஸ்டாக இருக்கும், ஆனால் அதனுடைய தண்டனை, அதனுடைய அதுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அப்படியே இருக்கும் என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுட்காலங்களில், இந்த காலங்களில் நாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்படி என்றால், நாம் இந்த நாட்டில் வாழ்கின்றோம், நாம் சாதனையாளர்களாக மாற வேண்டும். நாம் படிக்க வந்திருக்கின்றோம், தொழில் செய்ய வந்திருக்கின்றோம், குடும்பங்களுடன் வந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. நாடு விட்டு நாடு வந்திருக்கின்றோம், ஆனால் நாம் எந்த நாட்டில் இருக்கின்றோமோ அந்த நாட்டில் நாம் சாதனையாளர்களாக மாற வேண்டும், இஸ்லாத்துக்கு உறுதுணை உள்ளவர்களாக மாற வேண்டும். என்னின் மூலமாக இந்த நாட்டில், இந்த பின்லாண்டில், இந்த ஸ்வீடனில், இந்த நோர்வேயில், இந்த பிரான்சில் என்ன நடந்தது, நாம் என்ன சாதனை படைத்தோம், சாதனையாளர்களாக மாற வேண்டும். முன்னால் உள்ளவர்களுடைய ஹிஸ்டரிகளை புரட்டி பாருங்கள், முன்னால் உள்ளவர்களுடைய ஹிஸ்டரிகளை புரட்டி பாருங்கள், அவர்கள் சாதனையாளர்களாக இருந்தார்கள். அண்மையில் ஸ்வீடனுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தான். அங்கு ஒருவரை சந்தித்தேன், அவர் சொன்னார், ஒரு பாகிஸ்தான் மனிதரை பற்றி குறிப்பிட்டார். அந்த ஸ்வீடன் கவர்மெண்டுடன் பேசி தியாகம் செய்து அவர் மிகவும் கஷ்டப்பட்டு முஸ்லீம்களுக்கு என்று ஒரு கபர்ஸ்தானத்தை, மக்பராவை வாங்கி அந்த இடத்தை முஸ்லீம்களுக்காக வேண்டி செப்பரேட்டாக வைத்து விட்டு அந்த இடத்தை வாங்கியவரே முதலாவதாக அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இது அவருடைய சாதனை. அந்த ஸ்வீடன் கவர்மெண்டுடன் போராடினார், பேசினார், அந்த நாட்டு முஸ்லீம்களுக்காக வேண்டி அவர்கள் தியாகம் செய்தார். அந்த பாகிஸ்தான் மனிதர் இந்த இடத்தை அவர்களுக்காக, முஸ்லீம்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டதோ அதே இடத்தில் முதலாவது ஜனாசாவாக அவருடைய ஜனாசா அடக்கப்பட்டது. அந்த இடத்தையும் போய் பார்த்தேன். கண்ணியமானவர்களே, நாம் சாதனையாளர்களாக மாற வேண்டும். இது போன்று நாம் எப்படி நம்முடைய தீனில், இஸ்லாத்தில் நாம் உயர்ந்தவர்களாக, முயற்சி உள்ளவர்களாக இருக்கோமோ அதே போன்று நம்முடைய மனைவியையும் நம்முடைய மக்கள்களையும் அல்லாஹ் கொடுத்த பணத்திலிருந்து அவர்களையும் செலவழிக்க தூண்ட வேண்டும், செலவழிக்க தூண்ட வேண்டும். கணவனுடைய அன்பு கிடைக்கின்ற ஒவ்வொரு மனைவியும், கணவனுடைய அன்பு கிடைக்கின்ற ஒவ்வொரு மனைவியும் கணவன் தன் கருத்தை ஏற்றுக்கொள்பவராக அவர்கள் மாற்றிவிடுகிறார்கள். அது பெண்களுடைய சுபாவம், பெண்களுடைய சுபாவம். கணவனுடைய அன்பு கிடைக்கின்ற ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கருத்தை அந்த கணவன் ஏற்றுக்கொள்பவராக இவர்கள் மாற்றிவிடுகிறார்கள். இதை நாம் உலகத்தில் பார்க்கின்றோம். இதற்காக வேண்டி சில பெண்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை சில பெண்கள் ஆடைக்கும், அணிகலன்களுக்கும், தன்னுடைய உலக இன்பங்களுக்கும் பயன்படுத்துகிறார்கள். கணவனை வைத்து உலக இன்பத்தை அவர்கள் அடைகிறார்கள், சொத்துக்களை குவிக்கிறார்கள், பணத்தை அவர்கள் வீண் விரயம் செய்வதில் தன்னுடைய கணவனுடைய பணத்தை செலவழிக்கிறார்கள். சிலர் காணி வாங்க வேண்டும், கடை வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்பதாக தன்னுடைய கணவனிடம் சொல்லி சொல்லி அந்த கணவனை வழிபட வைத்து சாதிக்கிறார்கள். தம் கணவனை எந்த காரியத்திலும் சம்மதிக்க வைக்க முடியும் என்ற திறமையை உலகத்தில் அல்லாஹ் மனைவிக்கு மட்டுமே கொடுத்திருக்கின்றான். அவர்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் கணவன் அப்படியே இறங்கி விடுவார். அவ ஒரு முகம் சுழித்து விட்டால் கணவனுக்கு வந்த கோபம் அப்படியே மாறிவிடும். இது மனைவிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டேலண்ட், ஒரு திறமை. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் இந்தியாவில் நான்கு பிரதானமான பெண்கள் வாழ்ந்தார்கள். அதில் முதலாவது பெண் குல்ஷன் ஆரா பேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். இவள் மிகப்பெரிய ஒரு அரசியாக இருந்தால் அவள் தன்னுடைய கணவனிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்தாள். என்ன கோரிக்கை? அந்த காலத்தில் டெல்லியில் சாலிமார் என்று மிகப்பெரிய ஒரு பூந்தோட்டம் இருந்தது. இது போன்ற ஒரு தோட்டத்தை நீங்கள் எனக்கு அமைக்க வேண்டும். அரசி அரசனிடம் சொன்னால் அரசனும் வழிபட்டார், இப்படி ஒரு தோட்டத்தை அமைத்தார். மனைவிக்காக வேண்டி செய்துவிட்டு ரெண்டு பேரும் இறந்து விட்டார்கள். இரண்டாவது, முகலாய பேரரசருடைய அந்த காலத்தில் இருந்த அரசர் ஜஹாங்கீர், இவருடைய மனைவி யார்? நூர் ஜஹான். இவர் சொன்னார் கணவனுக்காக வேண்டி, கணவனிடம், நான் மௌத்தாகினால் எனக்காக வேண்டி நீங்கள் கபரை கட்ட வேண்டும். அந்த கணவன் தன்னுடைய மனைவியுடைய பேச்சுக்கு வழிபட்டு ஆசைக்கு இணங்கி அந்த நூர் ஜஹான் மௌத்தாகியதன் பிறகு கபரை நிர்மாணம் செய்து விட்டார். ஆனால் இன்று அந்த கபர் இருள், பகலிலும் கூட இருள் சூழ்ந்த இடமாக, ஒன்றுக்குமே புரோஜனமற்ற, பிரயோஜனம் இல்லாத இடமாக இன்று காட்சி அளிக்கிறது. மூன்றாவது பாருங்கள், ஷாஜஹானுடைய மனைவி மும்தாஜ், ஷாஜஹானுடைய மனைவி மும்தாஜ், இவளுடைய ஆசை என்னவாக இருந்தது? எனக்காக வேண்டி என்னுடைய கணவன் தாஜ்மஹாலை கட்ட வேண்டும். அவருடைய பேச்சுக்கு வழிபட்ட அந்த கணவர் தாஜ்மஹாலை கட்டினார். இன்று உலக அதிசயங்களில் ஒன்றாக அது போற்றப்படுகிறது. எப்படி? பிரான்சில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவர், அந்த ஒயிட் கேஜ், இதே போல ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய இந்த புராதன சின்னங்களை போன்று இன்று தாஜ்மஹாலும் காட்சி அளிக்கிறது. ஆனால் இந்த தாஜ்மஹாலின் மூலம் மும்தாஜுக்கு என்ன கிடைத்தது? ஒன்றும் கிடைக்கவில்லை. இந்த உலக அற்பங்களை, இன்பங்களை அவர்கள் சுவைத்தார்கள். நான்காவது மனைவியை பாருங்கள், அவர்தான் ஜுபைதா ஹாத்தூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசி. அவருடைய கணவர் தான் யார் என்றால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள். இவருடைய மனைவி என்ன செய்தால்? சொன்னார், தன்னுடைய கணவனிடம் வந்து, ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், இவர்களுக்காக வேண்டி ஃபுராத் நதியில இருந்து அரஃபா வரைக்கும் ஒரு கால்வாயை வெட்டுங்கள். ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் தண்ணீர் பருகட்டும், தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அரசி, இந்த ஜுபைதா ஹாத்தூன் முன்வைத்தால், உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மனைவியுடைய பேச்சுக்கு வழிபட்டு அந்த கால்வாயை வெட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நான்கு பெண்களுடைய வரலாறுகளிலும் முதல் மூன்று பெண்களும் அரசிகள் தான். ஆனால் மறுமைக்காக வேண்டி, மறுமைக்கு பயன் தரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்யவில்லை. தங்களுடைய கணவனையும் மறுமைக்காக வேண்டி அவர்கள் தூண்டவும் இல்லை. நான்காவது மனைவி தான், இந்த மனைவி யாரு? ஜுபைதா, அரசருடைய மனைவியாக இருந்தார். ஆனால் இன்று வரைக்கும் அதில் எத்துணை ஹாஜிகள், அங்கு வருகின்ற மனிதர்கள் நீர் அருந்துகிறார்களோ அத்துணை நன்மையும் அவருடைய கபர்களுக்கு சென்று கொண்டிருக்கும். இதுதான் சாதனை. அதே போன்றுதான் ஐரோப்பியாவில் வாழ்கின்றோம். நாம் வாழக்கூடிய நாட்டில் சாதனையாளர்களாக வாழ்ந்துவிட்டு மரணிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.